ஒரு தாய் தேற்றுவது போ தாயை போல எங்களை ஏற்றுகிற இயேசு நமக்கு என் ஆண்டவர் எங்களுக்கு ஹல்லேலூயா என் ஆண்டவர் ஒரு தாயை போல தேற்றுகிறார். இன்ப பிரசன்னத்திற்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களோடு வந்து எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா, எங்களை தொடர்ந்து நடத்துங்க. நசரேனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவராகவே நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விசேஷித்த நாள் என்று சொல்லி நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தாய்மார்களுக்கு என்று சொல்லி தேசங்களிலே ஒரு நாட்களை உருவாக்கி அதிலே சில நன்மைகள் உருவாகிறது என்று சொல்லி நாம் கர்த்தருக்குள்ளே நம்புகிறோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே, இந்த நாளை சாய்ந்து வேதத்திலே தாய்மார்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அப்படி சுபாவத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி மூன்று விதமான காரியத்தை சுருக்கி நம்மளால் முடிந்தளவு எங்களால் சிந்திக்கக்கூடிய அளவு நாம் சிந்தித்து இந்த நாளிலே கடந்து செல்ல நான் கர்த்தருக்குள்ளே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசித்து தொடங்கினால் நலமாக இருக்கும். எழுது, எழுது, திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 15-16 நாம் வாசித்து கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா.
ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் கண் முன் இருக்கிறது. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு காரியம் என்னவெனில், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. இந்த வசனத்தில் இந்த கேள்விக்குறி மிகவும் முக்கியமானது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு தாய் தன் பிள்ளையை மறக்கவே முடியாது. ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்துவிட முடியாது. அப்படி மறப்பாளோ என்பது கேள்வியிலே முடிகிறது. ஆண்டவர் அதிலே கேள்வியாக எழுதுகிறார், ஒருபோதும் ஒரு தாயானவள் தன் புள்ளியை மறப்பதற்கு சான்ஸே கிடையாது, சந்தர்ப்பமே கிடையாது. ஒரு பிள்ளை, அது எந்த விதத்தில் இருந்தாலும், ஒரு பிள்ளை தன் வாழ்வில் எப்படி நடந்தாலும், ஒரு வாழ்வில் தன்னுடைய வாழ்வை எந்த விதத்தில் தன் பிள்ளை உடைத்துக் கொண்டாலும், ஒருபோதும் ஒரு தாய் தன் பிள்ளையை மறப்பதற்கு சான்ஸே கிடையாது என்றது யார் சொன்னது? ஆண்டவர் சொல்லுகிறார், மறப்பாளோ, மறப்பாளோ. ஒரு வேளை ஆண்டவருடைய சிந்தனை அப்படி இருக்கிறது, ஒரு வேளை அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. பிரியமானவர்களே, இந்த ரெண்டையும் நேரடியாக ரெண்டு கரமாக வைத்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறது என்னவெனில், ஒரு தாய் மறக்க முடியாது, அதே மாதிரி நானும் மறப்பதில்லை. விளங்குகிறதா? ஒரு தாய் தன் பிள்ளையை மறக்க முடியாது. அது ஒருவேளை நடந்து விட்டால், ஒருவேளை நடக்குமா என்பது கேள்வியோடு இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஒரு தாய் இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு தாய்மார்களுடன் நாம் கடந்து வந்ததை நாம் மறக்க முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் தாய் என் தாய் என்னையோ உன்னையோ ஒருபோதும் மறக்க மாட்டாள் என்பது தாயினுடைய மிகப்பெரிய ஒரு சுபாவமாய் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே தாய் பிள்ளைகள், பிள்ளைகள் தாய் என்று சொல்லி பல உடைவுகள், பல பிரச்சனைகள், பல சம்பவங்களை நாம் பார்க்கிறோம், கடந்து வருகிறோம். அநேக தடவைகளில் பிள்ளைகள் நினைப்பதுண்டு, என் தாய் என்னை மறந்து விட்டாள், என் தாய் என்னை கைவிட்டு விட்டாள், என் தாய் என்னின் அன்பு இல்லை. இது நான் தாயின் சுபாவத்தை குறித்து பேசுகிறேன், பிற்பாடு வருகிறேன். வீடுகளில் பிள்ளைகள் எங்கேயாவது இருந்தால் சேர்த்து உங்கள் பக்கத்திலே அமர்த்தி வையுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தாய் அவள் ஒருபோதும் ஒரு பிள்ளையை மறப்பதில்லை. ஏன்? அவள் சுமந்து தன் பிள்ளையை பெற்றெடுத்து அந்த வேதனையை அனுபவிச்சு அவன் தன் வாழ்க்கையிலே தன் பிள்ளை பிறந்ததை நினைத்து மகிழ்ந்த நாட்கள் ஏராளமாக இருக்கிறது. அதனால் அவள் தன் பிள்ளையை மறப்பதற்கு முடியவே முடியாது. எனக்கு இந்த வசனத்தில் பிடித்தது என்னவெனில், ஆண்டவர் ரெண்டையும் நேருக்கு நேராக வைப்பது. ஒரு தாய் மறப்பாளோ, அதே மாதிரி நானும் மறக்க மாட்டேன். ஒரு தாய் மறப்பாளோ, அதே மாதிரி நானும் மறக்க மாட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாய்மார் தினத்தின் அன்று பிள்ளைகளாகிய நீங்கள், பிள்ளைகளாகிய நீங்கள் மறக்க கூடாதது ஒன்று என்னவெனில், உங்கள் தாய் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. மறப்பது போல தெரிகிற நாட்கள் நமக்கு இருக்கிறது. என் தாய் மறந்தது போல அந்த நாட்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை மறப்பதில்லைப்பா. ஆண்டவர் உதாரணத்துக்கு எதை சொல்லுகிறார்? நான் மறப்பதில்லை என்பதற்கு, தேவன் மறப்பதில்லை என்பதற்கு உதாரணம் யார்? ஒரு தாயை எடுத்து பேசுகிறார். ஒரு தாய் அப்படியே வைத்துக் கொண்டு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66:13 வாசியுங்கள். 66:13 அதை நாம் வாசித்து சீக்கிரத்தில் கடந்து செல்லலாம்.
அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனே அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள்.
பிரியமான பிள்ளைகளே, ரெண்டு இடத்திலையும் தேவன் எடுத்த உதாரணம் யார்? தேவன் எடுத்துக்கொண்ட உதாரணம் யார்? தாய். ஒரு தாய் ஒரு புள்ளை எப்படி தேற்றுவாள்? அதே வண்ணத்தில் நான் தேவன் கர்த்தர் உன்னை தேற்றுகிறவர். எனக்கு அதான் பிடிச்சு கொண்டது இந்த பகுதியில். ஆண்டவர் ஒரு மனிதனை எடுத்திருக்கலாம், ஒரு ஊழியக்காரனை எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் எடுத்துக்கொண்டது என்ன தெரியுமா? ஒரு தாய் ஒரு புள்ளையை தேற்றி அணைத்துக் கொள்வது போல நானும் உன்னை தேற்றுவேன், உன்னை அழைப்பேன், உன்னை அணைத்துக் கொள்வேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தாய் ஒரு பிள்ளை எப்படி தேற்றுவாள் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். சிறு பிள்ளைகளாயிருந்து வளர்ந்து வருகிற பொழுது, இன்றைக்கு பெரியவர்கள் ஆன பொழுது அவைகள் எல்லாம் காண்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் சிறு பிள்ளைகள் வளர்ந்து வருகிற பொழுது ஒரு பிள்ளை அழுது சென்று சொன்னா, பக்கத்தில் இருக்கிறவர்கள் தூக்கி ஆட்டி தேற்றுவதை விட ஒரு தாயின் கரத்தில், அந்த தாயின் கரத்தில் அந்த பிள்ளையை கொடுத்து விட்டால் வினானொடியிலே நிமிஷத்திலே அந்த பிள்ளை தான் அழுகிறதை நிறுத்திவிடும். பார்த்திருக்கீங்களா? ஒரு சில பிள்ளைகள் இருந்து கத்து கத்து கத்துங்க, நாலு பேர் சாக்லேட் அது இது என்று எல்லாம். ஐயா, சிந்திக்க நான் பேசுகிறேன். ஒரு தாயின் சுபாவம் நாம் சிந்திப்பது கிடையாது. தாய்மார்களை குறித்து இருந்து அமர்ந்திருந்து அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய வாழ்வு, அவருடைய அவருடைய அவர்கள் தங்களை ஒப்புக்கொண்டு அதை சிந்திப்பதற்கு பிள்ளைகளுக்கு இந்த தேசத்தில் நேரமில்லை. எத்தனை பேர் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு என்னத்தை தான் வேண்டி கொடுத்தாலும் ஒரு தாய் அவள் அந்த புள்ளியை தூக்கி அணைத்து ரெண்டு வார்த்தை சொல்லுகிற பொழுது அந்த பிள்ளை என்ன செய்கிறது தெரியுமா? தன் அழுகியை நிறுத்திக் கொள்ளுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு தாய் தன் புள்ளியை தேட்டுகிறது போல நானும் உன்னை தேட்டுவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாயின் சுபாவங்கள் ஒரு கொஞ்சம் சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு நான் சீக்கிரத்தில் போகப்படுகிறேன். அல்லேலூயா. தாயின் சுபாவம் என்று சொன்னால், ஒரு தாய் அவள் தன் பிள்ளைகளின் மீது எப்பொழுதும் அன்புள்ளவள், அன்பு நிறைந்தவள். தன் பிள்ளைகளை வெறுப்பதற்கு எதுதான் காரணமாக இருந்தாலும் தன் பிள்ளைகளை அவள் வெறுப்பதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில தாய்மார் பகுதிக்கு ஏதாவது சொல்லிக் கொள்வார்கள், பகுதிக்கு கோபத்தில் இருப்பார்கள், ஆனால் தங்கள் பிள்ளைகளை ஒருபோதும் மனதாக வெறுப்பதில்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் தாய்மார்களை உதாரணமாக எடுத்து பேசி இருக்கிறார். அவள் அன்பு நிறைந்த ஒரு தாய். வேதத்திலே நாம் தாய்மார்களை அநேகரை பார்க்கலாம். அநேகர் தங்கள் வாழ்விலே தங்கள் பிள்ளைகளை இழந்து எல்லாவற்றை இழக்காமல் போகிற பொழுது அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது காரியங்களை நடப்புகிறதை நாம் பார்க்கலாம். அவைகள் அல்ல நான் இங்கு பேசுவது. ஒரு தாய் அவள் அன்பு நிறைந்தவளாக இருந்து தன் பிள்ளையை எப்பொழுதும் அணைத்துக் கொள்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாயுடைய அன்புக்கும் உலகத்தில் இருக்கிற அன்புகளுக்கும் வித்தியாசம் பெரிய தூரம். நான் இதை வாசித்து சிந்திக்கிற பொழுது யோசித்தேன், அன்பில் பலவிதம் இருக்கிறது. விளங்குறதா? நண்பர்கள் மத்தியிலே ஒரு அன்பு இருக்கிறது. நண்பர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்வார்கள், தமாஷ் பண்ணிக் கொள்வார்கள், சிரிப்பார்கள், சந்தோஷமாக நாட்களை கழிப்பார்கள். அது ஒரு அன்பு. ஆனால் அந்த அன்பு எல்லா நேரத்திலையும் நம்மளோடு இருப்பது அல்ல என்பது உண்மை. என்ன மாதிரி அன்பை குறித்து பேசுவோம்? ஒரு காதலன் ஒரு காதலி, ஒரு காதலன் ஒரு காதலி, அவர்கள் ஒருவரை ஒருவர் விரும்பி தங்கள் வாழ்க்கைகளை தொடங்கி கடந்து செல்லும் வரைக்கும் அவர்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்கிறது. ஆனால் அவைகளும் ஒரு நாள் நம்மளை கைவிடலாம். உறவுகள் அப்பப்போ சேர்ந்து கொள்வார்கள், அப்பப்போ சரிப்படுத்திக் கொள்வார்கள், அப்பப்போ விட்டு விடுவார்கள். அதுவும் ஒரு விதமான அன்பு. ஆனா இந்த தாயின் அன்பு இருக்கு பாருங்க, அது எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கு. ஏன் நான் அதை எப்படி பேசுகிறேன்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரைக்கும் நான் ஒரு சில காரியங்களை அனுபவத்தில் இந்த தேசத்தில் பார்த்திருக்கிறேன், அனுபவத்தில் சந்தித்திருக்கிறேன், அனுபவத்தில் பேசியிருக்கிறேன், அனுபவத்தில் குடும்பங்களுக்குள்ள இறங்கி அங்கே நடந்த சம்பவங்களுக்குள்ளே நான் இறங்கி நின்று பேசியபடினால் இதை நான் துணிந்து பேசுகிறேன். என்னவெனில், தன் பிள்ளை ஒரு கொலைகாரனாய் இருந்தாலும், பிள்ளை ஒரு கொலைகாரனா இருந்தாலும் அம்மா என்று கூப்பிடுகிற பொழுது முதல் சத்தம் எடுக்கிறது தாய்தான் என்பதை மறவாதிருங்க. உறவுகள் கொலைகாரன் என்று பேசுகிற பொழுதும், நண்பர்கள் கொலைகாரன் என்று விலகுகிற பொழுதும், தாய் எப்பொழுதும் அவன் என் மகன் தான். இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? நான் கடந்த நாட்களிலே, கடந்த வருஷங்களிலே ஒரு சம்பவத்தில் என்னுடைய கருத்தை வைத்து ஒரு தாய் ஒரு மகனுக்கு இடையில் நான் நின்ற பொழுது நான் கூட அந்த மகனை வெறுத்தே விட்டேன். விடுங்கள், வேணா, நான் என்னுடைய ஊழியத்தில் இருந்து என்னுடைய இடத்துல இருந்து அப்படி சிந்திக்கவே கூடாது. நான் நடக்கிற இடத்தில் நான் பேசுகிற வேதத்தில் வைத்து இப்படி சிந்திக்கவே கூடாது. ஆனால் என்னுடைய பொறுமையும் தாண்டி நான் சொன்னேன், விடுங்கப்பா, வேணாம், அந்த நபர் ஒரு பாரதூரமான சம்பவத்தை செய்தபடியினால், அந்த மகன் ஒரு பாரதூரமான காரியத்தை கையில் நடத்தி கொண்டு படியினால், அவனோட வாழ்விலே அது பெரிய திருப்பத்தை உண்டு பண்ணின படியினால், நான் சொன்னேன் விடு, வேணா வேணா. ஆனால் அந்த தாயை பார்த்தேன், அந்த தாய் சொன்னால், இல்லை அது என்னுடைய மகன், என் பிள்ளை. நம் பார்வைகளுக்கும் உலகத்தின் பார்வைகளுக்கும் அநேகர் எங்களுடைய அன்புக்கு எல்லை இருக்கிறது. ஆனால் ஒரு தாயின் அன்புக்கு தன் மகன் தன் மகளை பொறுத்த அளவுக்கு எல்லையே கிடையாதப்பா. விளங்குறதா? உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு ஒரு பூக்கடையிலே போய் ஒரு கொத்து பூ வேண்டுங்கள், ஒரு கொத்து பூ வேண்டுங்கள். அந்த பூக்குள்ளே, அந்த கொத்துக்குள்ளே அநேக வர்ணமான பூக்கள் இருக்கும். ஒன்று பெரிய பூ இருக்கும், ஒன்று சின்ன பூ இருக்கும், ஒன்று ரோஜா பூ இருக்கும், ஒன்று இங்கே சூரியன் அந்த பூ இருக்கும். பாருங்க, அந்த பூ அந்த கொத்தை வேண்டி கையில் வைத்து விட்டு சிந்தீங்கள், உன் தாய்க்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு குணாதிசயங்களுமே இந்த ஒவ்வொரு விதமான பூக்கள் என்று சொல்லி, தாயின் அருமைகள் அநேகருக்கு புரிவதில்லை. இப்படியே பேசிட்டு போனால் நான் செய்தி முடிக்க முடியாது. தாயின் அருமை ஒருவருக்கும் புரிவதில்லை. இந்த நாட்கள்ல, இந்த காலகட்டத்தில் தாய்கள் தங்கள் வாழ்நாட்களை முடித்து காலம் சென்றதின் பிற்பதாக சும்மா அலட்டல் அடிக்க கூடாது. வாழ்நாட்கள்ல உதவாதவர்கள், எனக்கு பிரச்சனை இந்த உலகத்தில் மாற்ற முடியாதது ஒன்று என்ன தெரியுமா, தன் தாய் இருக்கும் வரைக்கும் கவனியாதவர்கள் மரித்ததின் பிற்பாடு நல்ல சோறு போடுறதுக்கு தெரிபவர்கள், நல்ல சாப்பாடு, அம்மாட செத்த வீட்டுக்கு நல்ல சாப்பாடு. தாயின் அன்பை நீ மாற்ற முடியாது. நீ கொலை செய்து விட்டு வா. நீ கத்துகிற பொழுது முதலாவதாய் வந்து நிற்பது உன் தாய் தான். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாயின் அன்பை என்னும் ஒரு விதம் பார்க்கவா. ஒரு தாய் தன் கற்பத்தில், தனக்குள் தன் கற்பத்தில் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை அது இருக்கட்டும். அது கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், பல பலவிதமான அர்ப்பணங்களை செய்து ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் என்பது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு மேலாக இன்னும் ஒன்று இருக்கிறது. என்னோடு கூட கொஞ்சம் சிந்தியுங்கள் பிள்ளைகளே, பெற்றோர்களே, பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிற உங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் சிந்தியுங்கள். ஒரு பிள்ளை உருவாகுகிற பொழுது, ஒரு பிள்ளை உருவாகுகிற பொழுது ஒரு சில பிள்ளைகள் அருமையாக இருப்பார்கள், நன்றாக இருப்பார்கள். ஆனால் ஒரு சில பிள்ளைகள் சில குறைவுகளோடு இருப்பார்கள். என்னோடு சிந்தியுங்கள். ஒரு சில பிள்ளைகள் எப்படி, ஒரு பிள்ளை கருப்பாக இருக்கும், ஒரு பிள்ளை சிகப்பாக இருக்கும். ஒரு சில பிள்ளைகளுக்கு நான் சிந்திக்க பேசுறேன், வடிவ சிந்திங்க, இடையில சிந்திச்சு குழம்ப கூடாது. ஒரு பிள்ளைக்கு ஒரு கையிலான்னு சொல்லி வையுங்களேன், அந்த தாய் அந்த பிள்ளையை வெறுத்து விடுவாளோ? ஒரு பிள்ளைக்கு இன்னைக்கு டாக்டர்ஸ்மார் முதல்லயே சொல்லி விடுவார்கள், காது கேக்குதா கேட்கலையா, கண் தெரியுதா கண் தெரியலையா, வாய் பேசுதா பேசலையா. ஆனால் ஒரு தாய் அவள் எப்பொழுதும் தாயாகவே இருந்து அந்த பிள்ளையை எத்தனை மாசமோ சுமந்து அதை பெற்றெடுக்கிற மிகப்பெரிய பொறுப்பிலையும் அன்பிலையும் இருந்து அவள் ஒருபோதும் விலகுவதில்லை. ஆகையினாலே ஆண்டவர் சொன்னார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுகிறேன். எனக்கு இதை சிந்தித்த பொழுது பிள்ளைகளுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு இது அறிவும் கிடையாது. இன்னைக்கு வளர்ந்த தாய் பிள்ளைகளுக்கும் அந்த அறிவு கிடையாது. சிறு பிள்ளைகள் ஓகே, வளர்ந்தவர்களுக்கும் அறிவு கிடையாது. ஒரு தாய் தன் வயிற்றில் இருக்கிறது எப்படியாவது இருக்க, அது என் பிள்ளை, நான் அதில் அன்பு கூறுகிறவள், நான் அந்த பிள்ளைகளுடைய தாய் என்று சொல்லி அவள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த தாய் அன்பு குருகுருளாய் இருப்பாள் என்று சொல்லி நான் சிந்தித்தேன். அது கங்காளி பார்ப்போமா. ஒரு பிள்ளை எதைத்தான் செய்யட்டுக்கும், நீங்கள் சிந்திங்கள், தாய்மார்கள் எல்லாரும் இருக்கிறீர்கள் அல்லவா? தகப்பன்மார்களை குறித்து இன்னைக்கு அன்னைக்கு அதிகம் பேச முடியாது. முடியுமானால் இன்னும் ஒரு தடவை தகப்பன்மார்களுடைய சுபாவங்கள், அவருடைய அவருடைய ஆசீர்வாதமான காரியங்களை குறித்து பேசலாம். இங்கே பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனால், ஒரு நீங்க நல்லா சிந்தியுங்கள், ஒரு பிள்ளை தவறு செய்கிறான், தவறு செய்யாத பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? தவறு செய்கிறார்கள், ஆனால் சமுதாயம் ஒதுக்குகிறது, சொந்தம் பந்தம் ஒதுக்குகிறது, நண்பர்கள் ஒதுக்குகிறார்கள், உறவுகள் ஒதுக்குகிறது. ஆனால் ஒதுக்காத ஒரே ஒரு ஜீவன் எது தெரியுமா? சொந்த தாய். ஒதுக்குவதே கிடையாது. நான் தான் முதல்ல சொன்னேன், கொலை செய்துட்டும் வா, பரவாயில்லப்பா, நான் ஒண்ணு மன்னிச்சிட்டேன். இதை பார்க்கிற பொழுது பிதாவாகிய தேவனுக்கு கிட்டகுமாரன் மனம் திரும்பி வருகிற பொழுது இதே ஒரு சிச்சுவேஷன் தான். அவருக்கு அவன் பிள்ளைப்பா. இங்க நீங்க பாத்தீங்கன்னா, அந்த தாய்க்கு மற்றவர்களை போல அந்த மகனை தள்ளிவிட முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஒண்ணு கேட்கவா, நாம் எல்லாம் இத்தனை வருஷம் வாழ்றோம், நீங்க பிள்ளைகள் அல்லாவிட்டால், உங்கள் பிள்ளைகள் அல்லாவிட்டால், உங்கள் தாய்மார்கள் உங்களை நீங்கள் செய்த தவறுகள் குற்றங்கள் ஏதாவது ஒன்று வழியை வந்து சொல்லியிருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதுதான் தாய். அதனால நாம ஒரு சில ஞானிகள், ஓ அது தவறு, அது நியாயம் இல்லை, அது நீதி இல்லை, யோ போயா. ஒரு தாயுடைய சுபாவம் என்ன தெரியுமா? தன் பிள்ளைகள் இன்னைக்கு விடிய எழும்புறாங்க, இன்னைக்கு விடிய எழும்புறாங்க பாருங்க, எழும்பி ஏதாவது பண்ணிருப்பாங்க, உடனே வந்து நம்மகிட்ட சொல்ல போறாங்க, இங்க வாங்க பிரதர், என் பிள்ளை இப்படி பிழைச்சிட்டான். இல்ல, அது தாய், அது விடாது, அது தாய் விடாது. ஏன், இன்னைக்கு வளர்ந்து நீங்கள் குடும்பஸ்தராயிருக்க, நீங்கள் செய்த பிழைகள், நீங்கள் விட்ட தவறுகளை உங்கள் தாய் ஒருபோதும் வழியை வந்து சொல்லியிருக்கவே மாட்டார். ஏன் தெரியுமா? இது என் பிள்ளை, என் மகன். ஒருவேளை தேவனுக்கு தெரியப்படுத்தி இருப்பார், ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி இருக்கலாம். எல்லாவற்றையும் மன்னித்து அணைத்துக் கொள்வதுதான் தாய். தாய்க்குள்ள இருக்கிற குணாதிசயம் இவைகள் விளங்குறதா? ரெண்டு குறிப்புகள் விதமானது இருக்கிறது. அல்லையா, மற்றது என்னும் ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு தாய் தன் பிள்ளைகள் செய்கிறவைகளை சீக்கிரத்தில் மறந்து விடுவார், மறந்து விடுவார். நான் உங்களுக்கு கொண்டு செய்தால் நீங்க காலகாலமாக அதை வச்சிருப்பீங்க. சொந்தம் பந்தம் ஏதாவது சேர்த்தா அதை காலகாலமாக சொல்லிட்டே இருப்போம். ஆனா தாய் ஒருபோதும் தன் பிள்ளை இத்தனை போன வருஷத்துல இந்த மாதத்துல நீ எனக்கு இப்படி செய்தா என்று ஒருபோதும் சொல்லுவதில்லை. அவன் உடனே மறந்து விடுவா. தாயின் குணாதிசயம், தாய்க்குள்ள இருக்கிற பூக்கள் என்று சொல்லுங்கள். ஒரு தாய், இத்தனை வருஷ காலமாக நான் தான் இருக்கிறேன், இத்தனை வருஷ காலத்திலையும் நான் ஒரு பிள்ளையும் விட இல்லையா, ஒன்றுமே செய்யலையா, ஒரு தப்பும் விட இல்லையா, ஒன்றும் பேசலையா என்ன? ஆனால் தாயாய் இருக்கிறவர்கள் அதை வெளியே வந்து சொல்ல மாட்டார்கள். அந்த குணாதிசயம் அது, அன்பு என்று சொல்ல வா, இல்லாவிட்டால் எது என்று சொல்லுவது என்று எனக்கு தெரியாது. ஆனா அது என் பிள்ளை, அது என் மகள், அது என் மகன். மற்றவர்கள் ஓகே, மற்றவர்கள் சொல்லட்டும் ஓகே, ஆனால் இது என் மகன், என் மகள். மறந்து விடுவா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன ஒரு காரியத்தை சொல்லவா, நம்முடைய வாழ்வினிலே, நம்முடைய வாழ்வினிலே, பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்வினிலே ஒரு உதவி, ஒரு தேவை என்று வருகிற பொழுது முதல்ல உதவி செய்கிறது யார் தெரியுமா? யார் தெரியுமா? தாயார் மாத்திரம்தான். சிலவேளை அப்பாமாருக்கு தெரியாமலே தாய்மார் உதவி செய்வார்கள். கவனிச்சிருக்கீங்களா? அப்பா மாருக்கு எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லி உதவி செய்ய மாட்டாங்க, பேசுவாங்க, அதனால சொல்லவே மாட்டாங்க. விளங்குறதா? அம்மா தாய் என்பது வீடுகளில் இருக்கிற பொழுது அது ஒரு தைரியம், அது ஒரு தைரியம். இன்னைக்கு அம்மா அப்பா இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களோ எனக்கு தெரியாது. அப்படியான ஒரு சூழ்நிலையில அது எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா தாய் வீட்டில் இருக்கிறாங்க. நான் இதுல பேசிக்கின்ற பாருங்க, ஒரு புள்ளு ஒன்று வளருது வீட்டில், அது ஊரெல்லாம் போய் சுத்தி அடிச்சு அங்க விங்கெல்லாம் போயிட்டு வீட்டை வரும் பாருங்க. ஒரு நம்பிக்கையோடு வரும், என்ன தெரியுமா? எனக்கு வீட்டில் சாப்பாடு இருக்கு. இது உங்களுக்கு தெரியும், அப்படி சிந்திச்சிருக்கீங்களா? நல்லா அதுக்கு தெரியும், வீட்டில் அம்மா இருக்கிறாங்க, அதனால எனக்கு என்ன இருக்குது? சாப்பாடு இருக்கு. எந்த பிள்ளையும் ஒரு நாள் எனக்கு சாப்பாடு வீட்டில் இல்லை, இல்லை. அம்மா என்று ஒரு வீட்டில் இருந்தா பிள்ளைக்கு நல்லாய் தெரியும், இன்னைக்கு வீட்டுல சாப்பாடு இருக்கப்பா, நான் போனா எனக்கு சாப்பாடு அம்மா தருவா, நான் போன உடனடியா ஏதாவது செய்வா என்று சொல்லி அந்த நம்பிக்கை இருக்கும். எனக்கு எத்தனையோ தாய்மார்களே தெரியும், பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு அல்லாவிட்டால் ஸ்கூலுக்கு போயிட்டு நேரம் இரவு பகல் என்று தாறு மாறாக வருகிற பொழுது அவர்கள் எழும்பி நித்திரையை விட்டு எழும்பி தங்கள் பிள்ளைகளை கவனிப்பது, சாப்பாடு போட்டு கொடுப்பார்கள், செய்து கொடுப்பார்கள், சாப்பிடுண்டுவார்கள், செய்யண்டுவார்கள், இருண்டுவார்கள், எழும்பி இருப்பார்கள். அவ்வளவு நேரம் வராவிட்டால் பிள்ளை வரவில்லை என்றுதான் காத்திருப்பார்கள். இதுதான் தாய் சுபாவம். பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்களா, என்ன பிரதர் தாசன் என்ன வர இல்லையாமே, காத்திருப்போம், முழிச்சிருப்போம், லைட்ட போட்டு இருப்போம் வரும் வரைக்கும். இல்ல, ஏன் சகோதரர்கள் இருப்பார்களா, இந்த பாரு என்னும் தாசன் வர இல்லையாமே, எல்லாம் போட்டு இரு வீட்டுல. இல்ல, நேரம் மாறுகிற பொழுது நாலு டெலிபோன் வரும். எங்க இருந்து, நண்பரிடத்திலேயே அவன் நல்ல நித்திரை, உறவினிடத்திலே அவர்கள் தங்களுக்குரிய வேலையே பாடுகளே போதும். ஆனால் தாயினிடத்தில் எங்கே நிற்கிறாய், என்ன செய்கிறாய், எப்போ வருவாய், சாப்பிட வைக்கவா, எழும்புறியா, இருக்கிறியா, நிற்கிறியா? என் அனுபவத்தில் பேசுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உதவி என்று வருகிற பொழுது ஓடி தாய் வருவாள், என்னட்டு என்ன இருக்கு, அதை குடி, இந்த இதை பிடிச்சிக்க, இதை வச்சுக்க, இந்த இது என்னால முடிஞ்சதை நான் செய்கிறேன் என்றால் அந்த மகளையோ அந்த மகனையோ அவள் நன்று நேசிக்கிறவளாக இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தாயிடத்துல இருக்கிற குணாதிசயங்கள் தன் பிள்ளைகளை மறந்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு. ஒரு கதை ஒன்று கேட்டேன், இதை இந்த கதையோடு நான் அடுத்த பக்கத்துக்குள்ளே போய்விடுகிறேன். ஒரு கதை ஒன்று ஒரு பிரசங்கத்தில் ஒருவர் சொல்லுகிறார், ஒரு ஊர்ல கருப்பொருளை மாத்திரம் விளங்கிக்குள் அங்கெங்கே கதை பிசை கொண்டால் அதை தேடி போகாதீங்க. ஒரு ஊர்ல ஒரு வழக்கம் இருந்துதான், ஒரு ஊர்ல ஒரு வழக்கம், என்ன வழக்கம் என்ன, முதிர்ந்தவர்கள், அது உண்மை கதையா பொய் கதையா எனக்கு சொல்ல தெரியவில்லை, ஆனால் கருப்பொருளை விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு தாய்மார்கள் முதிர்ந்தவர்கள் ஆகிற பொழுது மரணத்தை சந்திக்கிற நாட்கள் என்று வையுங்கள், முதிர்ந்த நாட்கள் என்று வையுங்கள். அந்த நாட்களிலே சரியான அடர்த்தியான காடு, நெருக்கமான காடு, அது பிற்பகுதிகள் மலை பிரதேசங்களாக இருக்குமா, அந்த இடங்கள்ல அந்த முதிர்ந்த வயதுள்ளவர்களை சுமந்து கொண்டு சென்று அங்கே அவர்கள் விட்டு விடுவார்களாம். இது கதையா இல்லாட்ட உண்மையான சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் கருப்பொருளுக்கு வருகிறேன். அப்பொழுது ஒரு மகன் தன் தாயை சுமந்து கொண்டு அந்த அடர்த்தியான காட்டு, அந்த இருட்டான காட்டுக்குள்ளே அவன் நடந்து கடந்து சென்று 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 போகிற பொழுது இந்த தாயார் பக்கத்தில் இருக்கிற அந்த செடிகளை அந்த கொடிகளை புடுங்கி புடுங்கி ஒன்றொன்றாக போட்டுக்கொண்டே வருகிறார்கள். என்னோடு கூட சிந்தியுங்கள், அடர்த்தியான அந்த காட்டில பக்கங்கள இருக்கிற அந்த செடிகளை முறிச்சு அவர்கள் ஒன்றொன்றாக போட்டுக்கொண்டே வருகிறார்கள். அப்பொழுது இந்த மகன் அந்த தாயாரை பார்த்து சொன்னான், அம்மா இது எதற்கு புடுங்கி போடுகிறாய், நீ அங்கேயே நின்று விடுவாய், நீ வரப்போறது இல்லை என்றால் அந்த அந்த ஊரனுடைய வழக்கம் அல்லாவிட்டால் முறையண்டு வைத்துக் கொள்ளுங்கள், அம்மா நீ திரும்பி வரப்போகிறது கிடையாது. அப்பொழுது அந்த தாயார் அந்த மகனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார், மகனே இது நான் வருவதற்கு போடவில்லை, இதை நான் வருவதற்கு போடலப்பா, நீ திரும்ப வீடு செல்ல வேண்டுமே, நீ வந்த வழியை திரும்ப பிடித்து வீடு சென்று போக வேண்டுமே, அதனால் நான் இதை முறித்து போடுகிறேன் என்று சொல்லி அந்த முதிய தாயா சொன்னதை நான் கேட்டேன். உண்மையோ பொய்யோ சம்பவமோ கதையோ கர்த்தர் அறிவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாயுடைய அன்பு, தாயுடைய தாயுடைய குணம், அந்த மகன் செய்கிற காரியம் இன்னதென்று அறிந்தும் அந்த மகனுக்கு நன்மையை ஆசீர்வாதத்தை ஜீவனை வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற உள்ளம் இருதயம் தான் ஒரு தாய் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியே பேசினால் இதில் மாத்திரம் நான் நின்று விடுவேன் அல்லவா, திருப்பிக் கொள்ளுங்கள். இப்பொழுது முதலாவது நாம் தாயின் குணாதிசயம் என்ற தலைப்பில் ஒரு கொஞ்சம் பார்த்தோம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்து பேசிக்கொண்டு போகலாம் என்னும், ஆனால் நான் சீக்கிரத்தில் மற்ற பகுதியில் நாலு பாட்டு நான் விரும்புகிறேன். உபாகமம் 5:16 வாசியுங்கள் சீக்கிரமாக. உபாகமம் 5:16. ஹல்லேலூயா. உபாகமம் 5:16.
உன்தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே
உனக்கு கொடுக்கிற தேசத்திலே
உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும்
உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும்
நீ நன்றாயிருப்பதற்கும்
நீ நன்றாயிருப்பதற்கும்
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே
கட்டளையிட்டபடியே
உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
பிள்ளைகளே பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே வேதம் நமக்கு சொல்லுகிற கட்டளை கற்பனை தேவன் எழுதி கொடுக்கிறது என்னவெனில், நீ உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாய் ஆக, மரியாதை செய்வாயாக. ஹல்லேலூயா. மரியாதை குறைந்த தேசத்தில் நாம் வாழுகிறோம். தாய் தகப்பனுக்கு மரியாதை குறைந்த தேசத்தில் நாம் வாழுகிறோம். ஆனால் தேவன் பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு தம் வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளுகிற உனக்கும் எனக்கும் நான் சொல்லுகிறது என்னவெனில், உன் தாயையும் உன் தகப்பனையும் வேதத்தில் எழுதி கொடுத்த கட்டளையின் கற்பனையின் படி கனம் பண்ணுவாயாக. மரியாதை இல்லாமல் எத்தனை தாய் தகப்பனை பிள்ளைகள் நடத்துகிறார் என்பதை இந்த தேசத்தில் நான் சொல்ல முடியும். எத்தனையோ தாய் தகப்பன் அந்த காரியங்களை வெளியே சொல்ல முடியாமல் தங்கள் இருதயத்திலே அமிழ்த்துகிறதை நான் கண்டிருக்கிறேன். என்னிடத்தில் ஒரு தாய் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிவிட்டு சொன்னால், என் மகனிடத்திலே கேட்காதிருங்கள். நான் சபையாதை குறித்து பேசவில்லையப்பா, வழியில் இருக்கிறவர்களை குறித்து பேசுகிறேன். என் தாய், என் மகனிடத்தில் போய் கேட்காதீங்க, அதை நீங்க கேட்காதீங்க, விட்டுடுங்க. எனக்கு கோபம் சில காரியங்களில், அதெல்லாம் ஒழுங்கானது கிடையாது, ஒழுங்கு தன்மைகள் கிடையாது. நான் சொன்னேன், இல்லை நான் வாரேன், நான் உங்க வீட்டுக்கு வாரேன், உங்க மகனை கூப்பிட்டு வச்சு நான் பேசுறேன். இல்லை பேசாதீங்க, வேணா வேணா. எத்தனை தாய் தகப்பன் இந்த தேசத்திலே தங்கள் பிள்ளைகளினால் அவமதிக்கப்பட்டு தங்கள் பிள்ளைகளினால் மரியாதை கொடுக்காத விதத்திலே தங்கள் இருதயத்திலே கசக்கி புளிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி உனக்கு தெரியாமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் நீயோ கர்த்தருடைய மகன், நீயோ தேவனுடைய பிள்ளை, நீயோ வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கிற நீ கர்த்தருக்கு முன்பாக உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணு, மரியாதை செய். தாயின் குணாதிசயங்களை குறித்து பேசினோம். எனக்கு தெரியவில்லை, நான் அந்த பகுதியை வேற இடத்துக்கு பேசி வேற இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் இருந்தேன். ஆனால் இப்பொழுது வருகிற எனக்கு உள்ளத்தில் இருக்கிறபடியினாலே நான் இதை வாசித்து விட்டு போறேன். ஒரு வாசகம் உண்டு, எனக்கு யார் அனுப்பினார்களோ எனக்கு தெரியாது, ஒரு காலகாலத்துக்கு முன்பதாக அனுப்பப்பட்டது. அதில் டேட் எதுவும் இருக்குமென்று நினைக்கிறேன். அதை நான் ஹண்டியிலே அப்படி வைத்திருக்கிறேன். அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்னவெனில், அதை சொல்லிவிட்டு போகிறேன். அது உள்ளத்தில் இருக்கிறபடினால், அதில் ஒரு தகப்பனார் இருந்து ஒரு தட்டில் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற ஒரு படத்தோடு சேர்த்து அது எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசித்தாலே நமக்கு கஷ்டம் பாருங்க. அதில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பட்டினி கிடந்து உன்னை நான் பள்ளியில் சேர்த்தேனப்பா, பட்டினி கிடந்து உன்னை நான் பள்ளியில் சேர்த்தேன். இன்றைக்கு இலங்கை அல்லாவிட்டால் இந்தியா ஆசியா போன்ற நாடுகளே தங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிய வாழ்ந்து சாகிற தாயும் தகப்பனும் எத்தனை பேர். அதில் எழுதப்பட்டிருக்கு, பட்டினி கிடந்து பள்ளியில் சேர்த்தேன், கல் மண் தூக்கி உன்னை கல்லூரியில் சேர்த்தேன், வெயிலில் வெந்து வேலையில் சேர்த்தேன். மகனே, நீயோ எளிதில் என்னை முதியோர் உள்ள இல்லத்தில் சேர்த்து விட்டாய் என்று சொல்லி ஒரு வாசகம் எழுதி அதில் இருக்கு. அது என்ன இருக்கிறது, அது அப்படியே வைத்திருக்கேன், அழிக்கவே இல்லைனா. தாய்மாரை குறித்து தகப்பன்மாரை குறித்து இன்னும் பேசிட்டே போகலாம் பாருங்க, இன்னும் பேசுவேன். ஆனா நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, எல்லாம் கடந்து செல்லுகிறது, நாங்கள் பெரியவர்களாகி விடுகிறோம். அதுக்கு மேலாக இன்னும் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லலாம். விதைப்பும் அறுப்பும் என்பது எல்லாருக்கும் இருக்கிறது என்பதை பிள்ளைகளாகி நீங்கள் உங்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறது உங்களுக்கு நல்லது. நான் கடிந்து கொள்ள பேசவில்லை, கொஞ்சம் சிந்தியுங்கள் என்பதற்காக வேண்டி நான் பேசுகிறேன். உங்கள் தாய் தகப்பன் இந்த நாட்களிலே உங்களை குறித்து, உங்கள் செயல்பாடுகளை குறித்து, தாய் தகப்பன் சொன்னா உங்கள் யாராருக்கெல்லாம் தாய் தகப்பன் இருக்கோ நீங்கள் தான். சின்ன பிள்ளைகளை பார்த்துக் கொண்டு இருக்க கூடாது. அநேக தாய் தகப்பன் சின்ன பிள்ளைகளே பார்த்துட்டு இருப்பார்கள், தாங்கள் செய்கிறவர்களை மறந்து விடுவார்கள். கனம் பண்ணுங்கள், உங்கள் தாய் தகப்பனர்கள் வீடுகளிலே வெளியிலே இன்னைக்கு ஒரு சில பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு முன்பாக தாய் தகப்பனோடு நடந்து கொள்கிற குணமே தெரியாது, சுபாவமே தெரியாது. தெரியாது, அதை தாய் தகப்பன் கண்டிக்கிறதும் கிடையாது, வளைக்கிறது இல்லை. கனம் பண்ணுங்கள் பிள்ளைகளே, நாம சீக்கிரம் போவோம் இல்லையா. அடுத்தது வாசிங்க, ஒன்று ராஜாக்கள் 2:19, ஒன்று ராஜாக்கள் 2:19, சீக்கிரம் சீக்கிரமாக நாங்கள் போவோம். ஹல்லேலூயா. ஒன்று ராஜாக்கள் 2:19 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள்.
பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலோமோனிடத்தில் பேசும்படி போனாள். அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான்.
திருப்பி வாசிங்க, கொஞ்சம் சிந்திங்க பிள்ளைகள், வாசிங்க. நல்ல தாய் தகப்பன்மார் இருக்கிற நீங்க எல்லாரும் இதை கொஞ்சம் சிந்திங்க, வாசிங்க. என்ன இருக்கா வாசிங்க.
பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலோமோனிடத்தில் பேசும்படி போனாள். அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான்.
சாலமோன் ராஜாவாகிய பின்பு தன் தாயாரை கனம் பண்ணின விதம் ஆச்சரியமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை வாசிக்கவும் இவைகளை பிரசங்கிக்கவும் அருமையாக இருக்கலாம். நம் வாழ்வில் அது செயல்பாடாய் மாறினால் அருமையாக இருக்கும். சாலமோன் ராஜா தன் தாயார் தன் அரண்மனைக்குள்ள வருகிற பொழுது முதலாவது செய்தது என்ன தெரியுமா? எழுந்திருந்து தன் தாயை வரவைத்தார், தன் தாயை வரவைத்தார். அடுத்தது தான் இருக்கிற சிங்காசனத்துக்கு நேராய் ஒரு சிங்காசனம். இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் இந்த தேசத்திலே தங்கள் சொந்த தாயின் தகப்பனையும் கூட்டிக் கொண்டு வெளியே போவதற்கு வெக்கப்படுகிறார்கள் என்று தெரியுமா? சொல்லவா? ஒரு காலத்துக்கு முன்பதாக நான் சொன்னேன், உன் தாய் இப்படி செய்யவில்லையே, ஏன் இப்படி கூட்டிட்டு போகவில்லையே, ஏன் என்று சொன்ன அந்த மகன் சொன்னான், என் அம்மா படிக்காதவ, அவங்களை கூட்டிட்டு போனா அவங்களுக்கு நடக்க தெரியாது, எப்படி மற்றவர்களுக்கு முன்பாக பேசுவது என்று தெரியாது. நான் சொன்னேன், அதை நீ சொல்லிக்கொடு, சொல்லிக்கொடு. சொந்த தாயையும் சொந்த தகப்பனையும் சாலமோன் தனக்கு நேராக தனக்கு நிறையாக, எனக்கு கிடைக்கிற மரியாதை எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் எல்லாம் என் தாய்க்கும் கிடைக்க வேண்டும், நேராக ஒரு சிங்காசனத்தை போடு. தேவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவருடைய ஜனங்களே, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், உங்கள் தாய்மார்களை தகப்பன்மார்களை நீங்கள் கனம் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற அதே கனம் உங்கள் தாய்மார்களுக்கும் உங்கள் தகப்பன்மார்களுக்கும் கிடைக்கிற விதத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன், நாங்கள் படிச்சிட்டோம், நாங்கள் படிக்கிறோம், அபிஷேகிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம். பிரெஞ்சுகள் இல்லை, உன் தாயையும் உன் தகப்பனையும் சரியான விதத்தில் நீ கனம் பண்ணாவிட்டால் உன் படிப்பில் நீ தோல்வி, உன் வாழ்வில் நீ தோல்வி. ஒன்றுமில்லை, உன் பட்டத்தை உன் தலையில் வைத்து சுத்திக்கொள். இந்த தேசத்தில் அம்மா அப்பாவை கூட்டிக் கொண்டு வெளியே பிள்ளைகள் முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸுகள் என்ன சொல்லுவார்கள், என் நண்பர்கள் அவர்கள் ஒரு மாதிரி சொல்லுவார்கள். சில பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன், மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து தங்கள் தாய் தகப்படி கேள்வி பண்ணுவார்கள். இங்கெல்லாம் விதம் விதமான சைகைகள் இருக்கிறது, எல்லாம் காட்டியெல்லாம். சொந்த தாய் தகப்பனை செய்யாதிருங்கள், செய்யாதிருங்கள், அப்படி செய்யாதிருங்கள். சாலமோன் தாய் வருகிற பொழுது எழும்பி நின்று வரச்சல, வா அம்மா, வா வா, என்னோடு சேர்ந்து நான் இருக்கிற இடத்திலே பக்கத்தில் இரு. இன்னைக்கு ஒரு சில பிள்ளைகள் தாய் தகப்பன் பக்கத்தில் இருக்கிறதே விரும்புறதில்லை, அது உங்களுக்கு தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? கட்டாயம் பார்த்திருக்கேன், நானே பார்த்திருக்கேன், நீங்க எப்படி சொல்ல முடியும்? எங்கேயாவது உன் தாயின் தகப்பனையும் நீ சரியான விதத்தில் நேசியாமல், உன் தாயின் தகப்பனையும் சரியான விதத்தில் நீ கனம் பண்ணாதிருந்தால் உன் வாழ்க்கையிலே நீ சீரோ, நீ முட்டை, ஒன்றுமில்லை உன் வாழ்விலே. அப்படியே தொடர்ந்து போவோமா? சீக்கிரமாக திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 5 1-4 வாசிங்கள். 1 தீமோத்தேயு 5 1-4 சீக்கிரமாக நாங்கள் வாசிப்போம். ஹல்லேலூயா.
முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷர் புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடனும் சகோதரர்களை சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்தியாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றா செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையின் தேவனுக்கு முன்பாக பிரியவுமாயிருக்கிறது. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்தியாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியவுமாயிருக்கும்.
தேவனுக்கு பிரியமானதை செய். எது இங்க என்ன சொல்ற? ஒருத்தர் விதவை, அதாவது உன் தாய் அல்லாவிட்டால் உன் தகப்பன், ஆறாவது ஒருத்தர் மறுத்து விட்டார்ன்னு வையுங்கள், ஒருவர் மறுத்து விட்டார்ன்னு வையுங்கள், உங்கள் வீட்டிலே ஒரு தாய் இருக்கிறார் அல்லாவிட்டால் ஒரு தகப்பன் இருக்கிறார்னு சொல்லி வையுங்கள். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா? அவர்களுக்கு ஒருவாறு பிள்ளைகள் இருந்தார், அவருக்கு ஒருவாறு பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இருந்தார், அவர்கள் தாய் தகப்பன் அவர்கள் இருந்த பொழுது செய்த நன்மைகளுக்கு மாறாக நீ அவர்களுக்கு நன்மை செய். அவர்கள் விதவைகளாக இருக்கலாம், விதவைகளாக இருக்க நீ மற்றொரு தாயை போல் அவர்களை எண்ணி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபையிலே கர்த்தருக்குள்ளே தேவனுக்குள்ளே கர்த்தருடைய வேதத்தை வாசித்து வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லா தாய்மார்களையும் தாய்மார்களைப் போல கனம் பண்ண வேண்டியதும் அவர்களை அன்பு கூற வேண்டியதும் நம்முடைய மிக பெரிதான கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சபையிலே இருக்கிற எல்லா தாய்மார்களையும் கனம் பண்ண வேண்டியதும் அவர்களை அன்பு செய்ய வேண்டியதும் உன்னுடைய என்னுடைய எல்லா பிள்ளைகளுடைய பொறுப்பாக இருக்கிறது. விளங்குறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பவும் நான் சொல்லுகிறேன், வயது முதிர்ந்தது என்று சொல்லி, வயது போயிட்டு என்று சொல்லி அவர்களை அசட்டை பண்ணி, அவர்களை தள்ளிவிட்டு, அவர்களை அலட்சியம் பண்ணி, அவர்களை கவனியாமல், அவர்களை கனம் பண்ணாமல் நீ இருந்தால் உன் முழங்கால்கள் தள்ளாடுகிற நாட்கள் வர இந்த தாய்மார்கள் தினத்தில் பிள்ளைகளாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறதை செவியில வாங்கிக் கொள்ளுங்கள். நாம் ஒருவதும் வாலிப நாட்கள் இந்த தேசத்தை விட்டு புறப்படுகிறவர்கள் அல்ல. நாமளும் முதிர்வடைகிற நாட்கள் வரும், அன்றைக்கு எங்களை தள்ளுவார்கள், எங்களை கனம் பண்ணாமல் இருப்பார்கள், எங்களை தள்ளிவிடுவார்கள், எங்களை ஒதுக்கி விடுவார்கள், வேண்டாம் என்று சொல்லுவார்கள், மதிக்க மாட்டார்கள். அன்றைக்கு இன்ற வேதனை உனக்கு புரியும், புரியும், புரியும். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்கள், நாலாவது வசனத்தை.
விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேட்டியாவது இருந்தால்,
விதவையானவளுக்கு பிள்ளைகள் பேரன் பேட்டி யாராவது இருந்தால், முதல்ல அவங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த விதவை தாயை கவனி. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, வாசிங்க.
இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து.
இங்க பாருங்க, முதலாவது சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரி. முதலாவது அவர்களை விசாரி, முதல்ல வீட்டில் அவர்களை விசாரி, வீட்டில் இருக்கிறவர்களை கனம் பண்ணு, வீட்டில் இருக்கிறவர்களை போஷி, வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நன்மை செய். தொடர்ந்து வாசிங்க.
செய்த நன்மைக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையின் தேவனுக்கு முன்பாக பிரியவுமாயிருக்கிறது.
அது தேவனுக்கு பிரியம். எது? உங்கள் வீட்டிலே விதவைகளாய் இருக்கிறவர்கள், முதிர்ந்தவர்களாய் இருக்கிறவர்கள், கஷ்டப்பட்டு இருக்கிறவர்கள், அவர்களுக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அது தேவனுக்கு பிரியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு எது பிரியம்? அவர்களை நாம் கனம் பண்ணுவது, அவர்களுக்கு நாம் உதவி செய்வது, அவர்களை நாம் விசாரிப்பது, நல்லது கெட்டது அவர்களோடு பேசிக் கொள்வது, அது அவர்களுக்கு பிரியம். பிரியம் கர்த்தரை அதை கனம் பண்ணுவார், தேவன் அதை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 31:28 வாசிப்போமா? நீதிமொழிகள் அதுல நல்ல அந்த நீதிமொழிகள் 31 2-3 வருஷத்துக்கு முன்பதாக நம்முடைய தலைமை போதகர் ஒரு செய்தி ஒன்றை கொடுத்தார், அருமையான செய்தி. அருமையான ஒரு செய்தி, அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு சொல்லி கத்திருக்குள்ளே நான் நம்புகிறேன். அந்த செய்தியை நாம் நினைக்கிறேன், அதை சீதியாக்கி நாம் எல்லாருக்கும் கொடுத்தோம்னு சொல்லி ஒரு ஞாபகம் இருக்கிறது. கத்தர் அறிவார். இந்த பகுதிகளில் ஒரு ஸ்திரி, ஒரு தாய், ஒரு குடும்ப தலைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அநேக வார்த்தைகள் இருக்கிறது. நான் அவைகளை எல்லாம் பேசவில்லை, வாசிக்கவும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை நாம் வாசிக்கலாம். 28வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 31:28.
அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறார்.
அல்லேலூயா. 28வது வசனம் எனக்கு ரொம்ப, பிள்ளைகளை, பிள்ளைகளை, இந்த வசனத்தை நன்கு வாசியுங்கள். என்னவெனில், அவள் பிள்ளைகள் எழும்பி, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் உங்கள் தாய்களை வாழ்த்துவது போல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடையாது. என்னது? நீ பாக்கியவதி. அல்லேலூயா. நான் உன் வயிற்றிலே பிறந்திருக்கிறேன், அது பெரிய பாக்கியம். கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்தார் அல்லவா, அது பெரிய பாக்கியம். இன்னைக்கு மற்றவர்களை பார்த்து அது பாக்கியம், அது கூட், இது கூட் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு தங்கள் சொந்த சாய் அவள் பாக்கியவதி என்று சொல்ல, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்ல, அவள் நன்மை நிறைந்தவள் என்று சொல்ல வார்த்தைகள் இல்லையே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியம் ஒன்று சொல்லவா, மற்ற சமயங்கள்ல சமயம் என்று பேசுகிறேன், சில முறைகள் உண்டு. தங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டிய முறைகள் ஒன்று இருக்கிறது. அவைகளிலே சிலர் கட்டாயமாக அவைகளை செவிப்பார்கள் பிள்ளைகளை. அதை நான் வர வைக்கிறேன், அதில் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது. தங்கள் தாய் தகப்பனை எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலர் அவங்களுக்கு சிறு வயதிலே கற்பித்து கொடுத்ததை நான் இன்றைக்கும் ஒரு சிலரோடு கதைக்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இப்படி இப்படித்தான், இன்னைக்கு நான் காலை எழும்பினேன், நான் இப்படி இப்படி எல்லாம் செய்தேன், நான் அங்கே போனேன், இங்கே வந்தேன் என்று சொல்லி சொல்லுகிற பொழுது அருமையாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கோ, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தாய், உங்கள் தாயை கடைசியாக நீங்கள் உங்கள் வாயினாலே மனதார ஆசீர்வதித்த நாள் எது? இப்ப யோசி, இப்ப சிந்தே, இப்ப யோசி. காசும் பணமும் வீடும் கல்வியும் நண்பர்களும் உறவுகளும் பக்கத்து வீடுகளும் சேர்ந்த பொழுது தாயை மறந்து, தாயை மறந்து. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு தாய்மார் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் நடந்து கொண்டவர்களை கர்த்தர் காணுவார், காணுவார். ஆகையினாலே பிள்ளைகளே, வாலிபர்களே, தேவ ஜனங்களே, வேதத்தை வாசிக்கிறவர்களே, வேதத்தின்படி நடக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களே, உங்கள் தாய் மார்களை பார்த்து இந்த நாளிலே சொல்லுங்கள், இந்த ரோசா பூ வேண்டி கொடுக்கிறது, இன்றைக்கெண்டு விசேஷமாக டிஷ்ல ஹேட்ஸ வச்சு சாப்பாடு கொடுக்கிறது, இன்றைக்கெண்டு, இன்னைக்கு அநேக ஜெர்மன் வீடுகளில் இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்க, மூட்டை டூ டாஸ் ஹோய்ட்ட நீக்காக 365 நாள்ல ஒரு நாள் அம்மாக்கு என்ன சொல்லப்படுகிறது, இன்றைக்கு நீ சமைக்க கூடாது, ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இன்னைக்கு சமைக்க கூடாது. கொஞ்சம் பூ வைப்பார்கள், இந்த உனக்கு தான், கொஞ்சம் சாக்லேட் வண்டி வைப்பார்கள், இதுக்கும் உனக்கு தான். 365 நாள் வேலை செய்ததுக்கு, 10 மாசமா சுமந்து பெற்றதுக்கு, படிப்பிச்சதுக்கு, டாக்டர் ஆக்கினதுக்கு, உனக்கு என்ன, ஒரு பூக்கொத்து, ஒரு சாக்லேட் பெட்டி, இன்னைக்கு மத்தியான சாப்பாடு நாங்க தான். இதை குறித்து நான் பேசவே இல்லை. நான் பேசுவது, உன் தாயின் உள்ளம் குளிர வேண்டும். நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உன் தாயின் உள்ளம் குளிர வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும். எஸ், இதுதான், இதுதான் எனக்கு வேணும். நான் பிரசங்கம் பண்ண நாட்கள்ல முந்தி பிரசங்கிச்சுக்கிறேன், பாருங்க, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தாய் தகப்பனோடு நேரம் செலவழிப்பதில்லை. எந்த தாய் தகப்பனும் இல்லை என்று நீங்க சொல்ல முடியுமா? உங்களோடு சேர்ந்திருந்து கதைச்சு பேசி, உங்கள் நன்மை தீமைகளை கதைத்து, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு, சம்பாஷணை குறித்து நான் பேசுகிறேன். சம்பாஷணை என்பது வேறு, சம்பாஷணை என்பது அமர்ந்திருந்து ஆறுதலாக இருந்து பேசுவது. இப்படியா, ஓகே அப்படியா, சரி இப்படி செய்வோம், இப்படி செய்ய வேணாம், இதை நான் சொல்றேன், அது பரவாயில்லை. தாய் தகப்பன் அந்த முதியார் எழுதியது போல கஷ்டப்பட்டு எல்லாம் செய்து இன்றைக்கு எங்கே பிள்ளைகள். நான் நேற்றம் வந்த நாளோ கதைக்கிற பொழுது சொன்னேன், இந்த தேசத்திலே வாழுகிற பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், தாய் தகப்பனை விட்டு தூர போய் விடுகிறார்கள். தூரத்தில் எங்கள் வாழ்வு, நாங்கள் தனிய நாங்களே வாழுகிறோம். அவங்க நிற்கிறார்கள், அது பெரிய ஒரு உதவி நாம செய்கிறோம் சொல்லி. இல்லை, எந்த தாய் தகப்பனும் தங்கள் பிள்ளைகள் தூரத்தில் இருப்பதையோ தள்ளி இருப்பதையோ, இன்னைக்கு தாய் தகப்பன் வந்து போறதுக்கு டெர்மின் வைக்க வேண்டிய நிலைமை, தாய் தகப்பன் வீட்டுக்கு சொந்த பிள்ளைகளுடைய வீட்டுக்கு வருவதற்கு டெர்மின். இதை கேட்டால் ஒரு சிலர் கல்ச்சர் என்றார்கள், ஒரு சிலர் இங்கத்தே நிலைமை அதென்று, அங்க பாரு நீ எந்த நிலைமை என்றாலும் நீ ஒரு ஸ்ரீலங்கன், எப்படித்தான் வெள்ளை எடுத்தாலும் நீ ஏமைக்காரன் ஆக முடியாது, நானும் ஆக முடியாது. இன்னைக்கு அதை சொல்லிக் கொடு, இந்த தேசம் என்ன தேசம், தாய் எப்பொழுதும் தாய் தான், தகப்பன் எப்பொழுதும் தகப்பன் தான். இதில் தேசம் என்ன, கல்ச்சர் என்ன, படிப்பு என்ன, பட்டம் என்ன, கவனி. அதான் நான் சொன்னேன், சில தாய் தகப்பன் அதையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள், அது என் பிள்ளை, அதான் அந்த தாய் தவன் சுபாவம், அது என் பிள்ளை அப்படித்தான். அவர் நான் நினைச்சா போயிருவேன், நீ நினைச்சா போக முடியாது. டெர்மினேட்டத்தான் நீ வீட்டுக்கு வரலாம். இதெல்லாம் நான் பார்க்காம பேசல, கேட்காமலும் பேசல, எல்லாம் அறிந்துதான் பேசுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவை. நல்ல தகப்பன்மார்களே, உங்கள் பிள்ளைகளுடைய தாய்மார்கள், உங்கள் மனைவிமார்களை பார்த்து சொல்லுங்கள், நீ எல்லாரிலும் மேற்பட்டவளவா, நீ எல்லாரிலும் மேற்பட்டவள் என்ற. இந்த பக்கத்துல புத்தியுள்ள குணசாலியான ஸ்திரியை குறித்து இங்க பேசப்படுகிறது. இதை குறித்து போதகர் அருமையாக பேசியிருந்தார். அந்த செய்தி திருப்பி எடுக்க முடிந்தால் வெப்சைட்டோ எங்காவது இருந்தால் எடுத்து திருப்பி கேளுங்கள். அருமையான ஒரு செய்தி, அதை நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன். அதை குறித்து விளக்கங்களும் காரியங்களும் அந்த நாளில் இருந்தது, அருமையாக இருந்தது. ஆகையினால முதலாவது நான் பார்த்தோம் என்ன தெரியுமா, முடிச்சிடறேன். முதலாவது நாம் என்ன பார்த்தோம் தெரியுமா, ஒரு தாயினுடைய சுபாவம், அன்பு நிறைந்தவள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவர் ஆட்டி தேட்டி ஒரு புள்ளியை தூக்கி கட்டுகிறது போல ஒருவராலும் செய்ய முடியாது. அதை கட்ட ஆண்டவர் உதாரணமாக வைத்து, நானும் ஒரு தாயை போல உன்னை நடத்துகிறேன் என்று சொன்னார் என்பதை இந்த அன்னை தின நாளிலே மறவாதிருங்கள். பிள்ளைகளாகிய நாம் தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, கனம் பண்ண வேண்டும். ஒரு சில வார்த்தைகளை சீக்கிரம் வாசிப்போமா, அவர்களுக்கு நமக்குரிய மரியாதை, நமக்குரிய கனங்கள் அவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு சாலமோனை போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 21:15 வாசிங்கள்.
தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன்.
இப்ப நீங்க கேப்பீங்க, நான் இந்த வசனத்தை எடுத்து போடணும்னு யோசிச்சேன், இது எடுப்பமா, இதை வாசிப்பமா, வேண்டாமா? கர்த்தருக்குள்ளே நான் பலமாய் நம்புகிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்குள்ளே இல்லை, பலமாய் நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை அப்படியே ஆமேன் என்று உருவாவதாக. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியங்கள், திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை, திருப்பி வாசிங்க.
தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன்.
17 வாசிங்க, 17 வாசிங்க.
தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன்.
சபிக்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், அங்கங்க விளையாட்டுகள் நடக்கிறது. ஆனால் ஒரு தகப்பனையும் ஒரு தாய்க்கும் விரோதமாக கையோங்கிறவர்கள் இருக்கிறார்கள் பாருங்க, கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார், சந்தர்ப்பமே கிடையாது. முதியவர்களுக்கே கையோங்க கூடாது, அதுக்குள்ள பெத்த தாயின் தகப்பனுக்கும் கையோங்குகிறவர்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். அதுல என்ன செய்யணும், அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டுமா? பழைய பாட்டு சட்டத்திட்டம் இது, ஆனால் கற்றுக்கொள்ளலாம், கொலை செய்யப்பட வேண்டும். அவ்வளவு பாரதூரமானது. யார், உன் தகப்பனை உன் தாய்க்கு விரோதமாய் கையோங்குவது பழைய ஏற்பாட்டில் கொலை செய்கிற அளவுக்கு குற்றம். அப்படி அவருடைய எங்க நடக்காததை நான் பேசவில்லை. இந்த அன்னை தினத்து நன்றி பிள்ளைகளே, உங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண சொல்லித்தான் வேதம் சொல்லுகிறது. வேற ஒன்றும் உங்களை செய்ய சொல்லி எங்க வேதம் எழுதவே இல்லை, உங்களுக்கு எழுதி கொடுக்கவே இல்லை. நீங்க யோசிக்கலாம் அப்படியா என்று சொல்லி. எஸ், இந்த தேசங்களில் நடக்கிற சில சம்பவங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நம் தேசத்திலே சில பிள்ளைகள் தங்கள் சொந்த தாய்மார்களை சபிப்பார்கள், கண்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுவார்கள், தகப்பமார்களை கண்டதை சொல்லி திட்டுவார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனங்களே, வேதத்தை வாசிக்கிறவர்களே, வேதத்தின்படி நடக்கிறவர்களே, ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, உங்கள் தாய் தகப்பனை தகாத விதத்தில் நீங்கள் திட்டினால் அதை தேவன் விசாரிப்பார். செய்யக்கூடாதவைகள் தாயின் சுபாவம். நாம் செய்ய வேண்டியது அவர்களை கனம் பண்ண வேண்டும். செய்யக்கூடாதவைகள் உங்கள் தாய் தகப்பனை சபியாதிருப்பது. சபிப்பது தேவ பிள்ளைகளுக்கு உரியதில்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. நான் இங்க பேசுவது அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன சொல்ல, கொலை செய்யப்பட வேண்டுமா? பழைய ஏற்பாட்டின்படி கொலை செய்யப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டின்படி, புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி ஒருவனை நாம் சபிக்கிற அளவுக்கு யோசித்தால் அவைகள் நாம் சபித்ததுக்கு சரி என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீ வாய் திறந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களே, சபிப்பது தேவ பிள்ளைகளுக்கு உரியதல்ல. சீக்கிரமாக கடந்து செல்வோமா? உபாகமம் 27:16 வாசிங்கள். உபாகமம் 27:16 நாம் சீக்கிரத்தில் நாங்கள் கடந்து செல்லலாம். ஏன்னா நம்முடைய நேரம் போய்விட்டது. உபாகமம் 27:16
தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள்.
ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்ல வேண்டும்? ஆமென். எதற்கு? தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொன்னா சபியார் என்ன செய்ய வேண்டுமா? ஆமென்.
சபியாதிருங்கள், யாரையும் சபியாதிருங்கள். முக்கியமாக உங்கள் தாய் உங்கள் தகப்பனை தகாத விதத்திலே வார்த்தைகளை சொல்லி அவர்கள் இருதயத்தை உடைத்து எறிந்து விடாதிருங்கள். அது ஏற்றதல்ல, அது தகுந்ததல்ல, அது உங்களை கனதூரத்துக்கு கொண்டு போகாது. எனக்கு நன்று தெரியும், அநேகம் காலங்கள் கழிந்ததின் பிற்பதாக அவைகளை சொல்லி சொல்லி விம்மி விம்மி விக்கி விக்கி அழுகிறவர்கள் அநேகர் உண்டு இந்த தேசத்தில். கடந்த காலத்திலே ஒரு குடும்பத்தினோடு சந்தித்து பேசினபடி அவருடைய தாயார் மறித்து விட்டார்கள். அவர்கள் தாயார் படுக்கையில் இருந்து மறித்து விட்டார்கள். அவருடைய முழு பிள்ளைகளும் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். 15-20 வருஷம் ஆகிவிட்டது, போய் பார்க்கவில்லை. மறித்ததின் பிற்பாடு எல்லாரும் பணம் அனுப்புகிறார்களாம். எதற்கு? வடிவாக செத்து விட்டு கொண்டாடுங்கள். நேரையே அவர்களை பேசினேன், அந்த நபரை நேரையே பேசினேன். வேணுண்டா வாங்க, உங்களை கூட்டிக் கொண்டு விட்டு என்ன மறுக்கா பேசுறேன். நேரையே பேசினேன், இத்தனை வருஷமாகி உன் தாயை போய் பார்க்க முடியல, இனி எதுக்கு இந்த பணம் எதுக்கு அனுப்புகிறாய்? இத்தனை லட்சம் கொடுத்திருக்கிறேன் செத்த வீட்டுக்கு. பேசுகிறார்கள், தைரியம் என்ன தைரியம் அவர்களுக்கு, தைரியம். எத்தனை லட்சம் கொடுத்திருக்கிறேன் தாய்க்கு செத்த வீடு செய்வதற்கு. இப்ப ட்ரை பண்றார்களாம், கொரோனாவுக்குள்ளே ட்ரை பண்ணுகிறார்களாம் தாயை போய் பார்ப்பதற்கு. தேசத்துக்கு வந்து எத்தனை வருஷம்? 15 வருஷம். போக இல்லையா, முடியலையா? இப்பொழுது தாய் மறைத்து விட்டார். இனி உன் பணத்தை அனுப்பித்தான் என்ன, அனுப்பாம விட்டுத்தான் என்ன? ஒரு பிரயோசனமும் இல்லை. உங்கள் தாய் தகப்பனுக்கு நன்றாக செலவழித்து நன்றாக அவரை கவனியாமல் அவர்களை பார்க்காமல் நீங்கள் சேர்த்து வைக்கிற பணத்திலே நீங்கள் ஆசீர்வாதத்தை சம்பாதித்துக் கொள்ளுவீர்கள் சொல்லி நீங்கள் நினைத்தால் நீங்கள் படிக்கிற வேதம் வேறு, நான் படிக்கிற வேதம் வேறு, அவ்வளவுதான். இது குறித்து கணக்கு பேசலாம், விடுங்கள். நீதிமொழிகள் 23:22 வாசிங்கள், சீக்கிரமாக வாசிப்போம். நீதிமொழிகள் 23:22.
உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயசு சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதே.
உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாத, அசட்டை பண்ணாதீங்க. உங்க தாயை உங்கள் தகப்பனை அசட்டை பண்ணாதீங்க. ஞானி எழுதுகிறார். இந்த ஞானியை விட உஞ்ஞானம் ஒன்றுமே கிடையாது. அதை நன்றாய் விளங்கிக்கொள். நீ இன்று தெரிகிறதே அவன் அன்றே புரிந்து கொண்டான். அவன் என்ன சொல்லுகிறான், உன் தாயை அசட்டை பண்ணாத. தாய்மார்கள் கதைக்கிற பொழுது அதை அசட்டை பண்ணுவது, அதை கேலி பண்ணுவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? பார்க்க இல்லையா? வடிவாடுத்த முறை பாருங்க. பிள்ளைகள் கதைக்கிற பொழுது கேலி பண்ணுவது, தாய் தகப்பன் பேசுகிற பொழுது சிரித்து அதை கேலி பண்ணுவது. வேதம் அப்படி செய்யாத, அப்படி செய்யாத. உன் தகப்பனுக்கு பயப்படு, உன் தகப்பனை கனம் பண்ணு. உன் தாய் முதிர் வயதாகிற பொழுது அவனுக்கு நல்லா தெரியும், இளம் வயதுல நல்லா போட்டு வாங்கி விட்டுருவாங்க பாரு. ஆனா இப்ப முதிர் வயது, நடக்க முடியல, கஷ்டமான நிலைமை, நடக்க முடியல, கேலி பண்ணுவது. அது தேவ பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு, கர்த்தரை ஆராதவர்களுக்கு தகுந்ததல்ல. கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு அது தகுந்ததல்ல. என்ன ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம் வாசிக்குமா? நீதிமொழி 30:17. இவைகள் செய்யக்கூடாதவைகள், செய்ய வேண்டியவைகள். குணாதிசயத்தை பார்த்தோம், தாயின் சுபாவத்தை பார்த்தோம், பிள்ளைகள் செய்ய வேண்டியதை நாம் பார்த்தோம், இப்பொழுது பிள்ளைகளாகி நாம் செய்யக்கூடாதவைகளை நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள் நீதிமொழிகள் 30:17.
பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்ட பண்ணுகிற கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள்
தின்னும். திருப்பி வாசிங்க.
தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்ட பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும்.
இதை வாசித்தால் ஒரு சிலர் நம்பிக்கையே இருக்காது. அது எப்படி பிரதர்? நீர்க்காகத்தையே காணாத நாங்கள் நீர்க்காகத்தையே கண்டதில்லை. அநேக பிள்ளைகளுக்கு நீர்க்காகத்தையே கண்டதில்லை. அது எப்படி இருக்கும் தெரியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லு தெரியுமா? வேதத்தில் எழுதப்பட்டது ஒன்றும் பொய்யாகாது. நீர்க்காகம் புடுங்குதோ இல்லையோ உன் முதிர் வயதுல கண் எப்படி இருக்கும்ன்றதுக்கு கரண்டி கிடையாது. அதை நன்றா நினை. நேற்று முந்த நாள் இரவு ஒருவரோடு பேசிக்கின்ற ஒரு முதிர்ந்த வயது ஒரு ஊழியக்காரனுக்கு, அவருக்கு இப்பொழுது கண் தெரியாது. அவர் ஊழியம் செய்து கொண்டு, ஆனால் அவருக்கு இப்ப கண் தெரியாது. அவர் ஒருவர் பிடித்துக் கொண்டு விட்டால் தான் நினைஞ்சேன், எப்படி இருந்த எப்படி ஊழியம் செய்ய போகிறார், அவருக்கு கண் தெரியாது, எப்படி பிரசங்கம் பண்ண போகிறார். சபைகளே காதால கேட்டு பிரசங்கிச்சா நல்ல மாதிரி தான் இருக்கும். சோ பார்த்து நாம் பிரசங்கிக்க வேண்டும், எப்படி செய்ய போகிறார் என்று சொல்லி நேற்று நாளிலே பேசினேன். இங்க என்ன சொல்லப்படுகிற அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
தகப்பனை பரியாசம் பண்ணி,
தகப்பனை பரியாசம் பண்ணி,
தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற,
தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணி,
கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும்.
அந்த கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் என்று சொன்னா பிடுங்கும் தான், அவ்வளவுதான். வேற சான்ஸ் நமக்கு வேற வழியே கிடையாது. நீ ஒரு வழி நம்பாம இருக்கலாம். வாலிபன் இங்கத்தை வந்து இங்கத்தை நாட்டிலே படிச்சு இங்கத்தை சூழ்நிலைகளை பார்த்து விட்டு ஒரு வழி நீ யோசிக்கலாம், இது கண்ணை பிடுங்கிறதுக்கு அது சரியப்பட்ட நீ நினை. ஆனால் வேதம் மாறாது, சத்தியம் மாறாது. ஒருவேளை காகம் வராட்டிக்கு கத்தர் வருவார். காகம் ஒருவேளை மிஸ் பண்ணலாம், ஆனால் ஆண்டவர் மிஸ் பண்ண மாட்டார், வருவார். அன்றைக்கு தெரியும், உன் தகப்பனை உன் தாயின் கட்டளைகளை தள்ளிவிட்டு அவமதித்து இன்னைக்கு பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்படுகிறதுன்னு பெரிய பிரச்சனை. இந்த தேசத்துல கீழ்படிங்கன்னா பெரிய பிரச்சனை, சொல்லுவதை கேட்பதில்லை, பெரிய பிரச்சனை. அவர்களுக்கு நன்று புரிய வையுங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுத்து வைத்து நன்று வாசித்து புரிய வையுங்கள். ஏனெனில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்கா செய்யுங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாம போய் அவங்களோட வாழ்வு பின்னுக்கு பரிதாபமா இருக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் நாம் சொல்ல முடியாது, அவங்க கேட்கிறாங்க இல்ல, அவங்க சரி வர்றாங்க இல்லைன்னு சொல்லி. நாம எது செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். மிச்சத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமானவர்களே, நாம செய்யக்கூடாதது என்னவெனில், தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுவது. தாய் என்று சொன்னால் அதை அசட்டை பண்ணுவது, தாய் என்று செய்ய சொல்லி சொன்னால் அதை அசட்டை பண்ணுவது. அசட்டை பண்ணுவதற்கும் கீழ்ப்படியாததுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. கீழ்படியாதது நாம ஒன்று சொல்லுகிற பொழுது பேசாமல் அதை செய்யாமல் விட்டுட்டு போய்விடுவோம். அசட்டை பண்ணுவது என்பது அந்த முகத்திலே ஒரு சில சைகைகள் கொடுப்பார்கள். அசட்டையாக அதை 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 ஒரு ஒரு மலிவுத்தன்மையாக எடுத்துக்கொள்வது, ஒன்று செய்யாமல் போவது வேற, கீழ்படியாமல் போயிடுவோம். ஆனால் அசட்டை பண்ணுவது என்று ஒன்று செய்கிற ஒன்று சொல்லுகிற பொழுது முகத்திலே சில சைகைகளை காட்டி அதை அசட்டை பண்ணுவது, அதை தள்ளி விடுவது, அதை ரிஜெக்ட் பண்ணி விடுகிறது. அதை பார்க்கிற பொழுது தாயின் தகப்பனுடைய இருதயங்கள் குமுறும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். வேதனை அடையும். வளர்ந்து விட்டார்கள், வளர்ந்து விட்டார்கள் பிள்ளைகள், வளர்ந்து விட்டார்கள்.
வளர்ந்து விட்டார்கள். கடைசியிலேயே அந்த ஐயா பாடியது போலதான் எல்லாரும் பாடி விட்டு போக வேண்டியது. என்ன சீக்கிரம் வாசிப்பதில் டைம் போயிட்டு ரெண்டு தீமத்தையும் மூன்று ரெண்டை வாசிங்கள்.
எப்படியெனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும்
முதலாவது இரண்டாவது வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, இதை வாசித்து நான் முடிச்சிடுறேன்.
மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காரியங்கள் வரும் என்று அறிவாயாக.
எப்படியெனில் மனுஷர் தற்பிரியராயும்
பணப்பிரியராயும்
வீம்புக்காரராயும்
அகந்தை
உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம்
இல்லாதவர்களாயும். அங்கால பாத்தீங்கன்னா சிவாபான் இல்லாம அது போகுது. ஆனால் கடைசி நாட்களிலே தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொல்லி இங்கே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கத்தர் வருகிற நாட்கள் அது இன்றோ நாளோ மறுகிறவோ நமக்கு தெரியாது. சில பேர் தீர்க்க தரிசனங்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள், சில பேர் கத்தர் வர நேரம் இருக்கு என்று சொல்லுகிறார்கள், சில பேர் இன்னும் அழிவுகள் நிறைய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது கர்த்தர் வருவார் என்று சொல்லி இருக்கிறார். அது இன்றைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், நாளை இருக்கலாம். ஒரே நாளிலே சிலுவைப்பாடு அன்று எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் ஒரே நாளில் நிறைவேறிச்சு. ஆண்டவர் இதே இரவில இதே நாளில் எத்தனை தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற முடியுமோ அது அவருக்குரியது. ஆனால் அவர் வருவார். வருவதற்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? பிள்ளைகள் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பார்கள், கீழ்ப்படியவே மாட்டார்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தாய்மார்களை குறித்து உங்கள் வீடுகளில் இருந்து கொஞ்சம் சிந்தியுங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள். அவருடைய வாழ்வு, அவருடைய ஆரம்பம், அவருடைய நடுப்பகுதி, நான் பிறந்ததின் பிற்பாடு இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்பதை கொஞ்சம் சிந்தியுங்கள். அவருடைய பாடுகள், அவைகளுக்கு என்ன அதை குறித்து கணக்கு பேச விருப்பம், அவருடைய பாடுகளை குறித்து கொஞ்சம் சிந்தியுங்கள். அப்பொழுது நீயும் நானும் செய்கிற காரியங்கள் சரியா என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டி தருவார். இது வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, முதிந்து திருமணமாகி குடும்பங்களாகி இருக்கிற உங்களுக்கும் நான் சொல்லுகிறது என்னவெனில், இலங்கை தேசத்திலே தாய் தகப்பன் இருக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம் என்பது நமக்குத்தான் தெரியும். உங்களை குறித்து உங்கள் நிமித்தம், உங்கள் செயல்பாடுகளின் நிமித்தம் உங்கள் தாய் தகப்பன்மார் ஒரு சொட்டு கண்ணீர் விடுவார்கள் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு முன்பாக அதற்கு கணக்கு கொடுத்து ஆக வேண்டும். இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. நீங்கள் பைபிள்ல வேறு ஏதாவது எனக்கு காட்டித்தாங்க, நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதுல எந்தவித மாற்றமுமே முடியாது. இந்த தேசத்துல இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் நிமித்தம் உங்கள் தாய் தகப்பன் கண்ணீர் விடுவார்களே ஆனால், சஞ்சலப்படுவார்களே ஆனால், கவலைப்படுவார்களே ஆனால், உடைந்து போவார்களே ஆனால், தம்பி உன் வாலிப நாட்களிலே உன் வயசுக்கு வேலை செய்யலாம். நாட்கள் கடக்கும், நேரங்கள் கடக்கும், நீயும் இந்த நாட்களை குறித்து கண்ணீர் விடுகிற நாட்கள் வரும் என்பது மறந்து போய்விடாதே. அதனால் இன்னைக்கு நீ ஒரு ஞானியாக இருந்து சாலமோனை போல உன் தாயை கனம் பண்ணு, உன் தகப்பனை கனம் பண்ணு, உன் தாயுடைய புத்திமதிகளை கேள், உன் தகப்பனுடைய புத்திமதிகளை கேள், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. சில வேளைகளிலே சிலது நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதற்காக வேண்டி நாம் அதை செய்வது நல்லது. விளங்குறதா நான் என்ன சொல்றேன்? எல்லாம் என்று சொல்லவில்லை. சில காரியங்கள் இருக்கிறது, சில காரியங்களை யோசிக்க வேண்டி இருக்கிறது, அது இருக்கு. ஆனால் சின்ன சின்ன காரியங்கள், சிறு சிறு காரியங்கள், சிறு சிறு செய்ய வேண்டிய இல்லை, செய்ய மாட்டோம், நாங்க போவோம், டைம் இல்லை. அவங்கள் விருப்பத்திற்கு செயல்பட. இன்னைக்கு எத்தனை தாய் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளோடு ஒரு பேர்த்தைக்கு வருவதில்லை, ஒரு கல்யாண வீட்டுக்கு வருவதில்லை. அவங்க வரமாட்டாங்களா? நான் சொல்றேன், பிள்ளைகளாக உங்களுக்கு நான் சொல்றேன், அவங்க சந்தோஷத்துக்காக வேண்டி அவங்களோடு போங்க. இதுதான் என் மகன். சில பேருக்கு ஆறு ஆறு பிள்ளை இன்னைக்கும் தெரியாது, அவர் ரோட்டில் சுத்தி கொண்டே தெரியுது. தாய் தகப்பனோட போறதே கிடையாது, தாய் தகப்பனை கனம் பண்ணுவதும் கிடையாது, அவங்களோட சுத்துறது இல்ல. உங்க அம்மா அப்பா விரும்புறவங்க ஒரே மாதிரி இருப்பாங்க, பரவாயில்ல கொஞ்ச நேரம் போ, இரு, அவங்க சந்தோஷப்படுறாங்கப்பா, அதனால நீ போ. முரட்டாட்டம் பண்ணாத, முரட்டாட்டம் பண்ணாத. இங்கே வாலிபர்களுக்கு அநேக காரியங்கள் புரியவே இல்லை. டச்சு 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 சொல்லி உன் மண்டைக்குள் ஒன்றுமே இல்லை. இதுதான் உண்மை. இன்னைக்கு இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு சும்மா அந்த கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் ஏத்தி போட்டு சும்மா ஏதோ டிசைன் பண்ணிட்டு திரிகிறார்கள். ஆனால் வாழ்க்கையினுடைய கருப்பொருட்களும் வாழ்க்கையினுடைய அடித்தளங்களும் வாழ்க்கைண்டா என்னன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது. வாழ்க்கை என்பது நீ படித்து முடிய உன் தாயும் தகப்பனும் போய்விடுவார்கள். வாழ்க்கை என்பது நீ ஓடி ஆடி உன்னுடைய வயதுல எல்லாம் முடித்தது பிறகு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை உனக்கு? அவங்களை கனம் பண்ண வேண்டாமா? உன் நிமித்தம் உன் தாய் தகப்பன் சந்தோஷமா இருக்கிறார்களா? அதுதான் உன்னுடைய வெற்றியுள்ள வாழ்வு. நான் முடிக்க விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே நம்முடைய சபையை சேர்ந்த எல்லா தாய் தகப்பன்மாருக்காயும், தாய்மார் முக்கியமாக தாய்மார்களுக்காயும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்காவண்டியும் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எழும்பி நீ பாக்கியவதி என்று சொல்வார்கள். நீ பாக்கியவதி, நீ பாக்கியவதி, உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து பாக்கியவதி என்று. அதுதான் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா எல்லோரும்? ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருங்கள். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நம்ம எல்லோரும் கண்களை மூடி சபையில இருக்கிற எல்லா தாய்மார்களையும் கண்ணுக்கு முன்பாக கொண்டு வாருங்க. இங்க நிக்கிறவங்க உங்க தாய் தகப்பனுக்காக வேண்டி ஜெபம் பண்ணுங்க. வீடுகள்ல இருக்கிற பிள்ளைகள் உங்கள் தாய்மார்களுக்காக வேண்டி ஜெபம் பண்ணுங்க. அவர்களை பார்த்து சொல்லுங்க, நீ அம்மா நீ பாக்கியவதி, அம்மா நீ பாக்கியவதி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், நீ நல்லா இருப்பாய். என்னை நீ நேசிக்கிறவன், என்னில் அன்பு கூறுகிறவள். வேதம் சொல்லுகிறது, உன் தாய் தேட்டுகிறது போல கத்தரனை தேட்டுவாராமே. இப்படி ஒரு கட்டல், இப்படி ஒரு அணவனப்பு, இப்படி ஒரு அழைப்பு, அன்பா என்று சொல்லி உன் தாயை பார்த்து சொல்லு, சொல்லு, சொல்லு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பொருட்கள் மாத்திரம் அல்ல ஒரு தாய் ஒரு தகப்பனை திருப்திப்படுத்துவது. பொருட்கள் பணம் மாத்திரம் அல்ல ஒரு தாயையும் ஒரு தகப்பனையும் திருப்திப்படுத்துவது. அவர்களோடு நீ பேசுகிற வார்த்தைகள், அவர்களோடு நீ உறவாடுகிற வார்த்தைகள், அவர்களோடு சேர்ந்திருக்கிற நேரங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபர்களே, ஜோதிகளே, நீ இன்றைக்கும் தாயோடு தகப்பனோடு சேர்ந்து இருக்காத நாட்களை குறித்து கண்ணீர் விடுகிற நாட்கள் வரும், வரும், வரும். அசட்டை பண்ணாத, இந்த நாட்களை அசட்டை பண்ணாத. இது பொல்லாத நாட்கள். உன் தாய் உன் தகப்பன் இன்று நாலு மறுரவு இருப்பார்களான்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதனாலே அவர்களை கனம் பண்ணி, அவர்களை ஆசீர்வதி, அவர்களை சந்தோஷப்படுத்தி, அவர்களோடு நேரம் செலவழி, அவர்களோடு உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன தேவை என்று விசாரி, அவருடைய மனமகிழ்ச்சி எதென்று சொல்லி அறிந்துகொள். இந்த கனேக பிள்ளைகளுக்கு தன் தாய் தன் தகப்பனுக்கு எது விருப்பம் என்று தெரியாது. தாய்க்கு எது நல்லது எது விருப்பம் என்று சொல்லி தெரியாது. ஏதோ நினைக்கிறோம், நாங்கள் நினைக்கிறதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அவ்வளவுதான். அருமையாண்டவரே, இந்த நல்ல நாளிலே, இந்த தாயார் தினத்தில் அன்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த தாய்க்காய், எல்லா தாய்மார்களுக்காய், ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்காய், உம்முடைய நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இணைந்து சேர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தாய் எங்கள் தாய்மார்கள் எல்லோரும் பாக்கியம் பெற்றவர்கள். ஓ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் கர்த்தாவே. அவர்கள் நன்றாக இருக்க, அவர்கள் நல்லா இருக்க, அவர்கள் ஆண்டவரே நீண்ட காலம் வாழ உம்முடைய நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். சுகம், பலம், ஆரோக்கியம், மனமகிழ்ச்சி, சமாதானம், ஆசீர்வாதம் ஆண்டவரே எல்லா தாய் தகப்பன் மார்களையும் ஆட்கொள்ளுவதாக. மேலாக தகப்பனே தங்கள் பிள்ளைகளை குறித்து எதை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அவைகள் நடப்பதாக. தங்கள் பிள்ளைகள் எங்களோடு இருந்து பேச மாட்டார்களா? எங்கள் பிள்ளைகள் எங்களோடு சேர்ந்து வரமாட்டார்களா? எங்கள் பிள்ளைகள் எங்கள் மனமகிழ்ச்சி என்னதென்றதை அறிந்து செயல்பட மாட்டார்களா? எங்கள் பிள்ளைகள் ஓ நாங்கள் விரும்புகிறதை செய்ய மாட்டார்களா? நாங்கள் சொல்லுகிறதை செய்ய மாட்டார்களா என்று சொல்லுகிற ஒவ்வொரு தாய் தகப்பனுக்காய் சபிக்கிறோம். அவருடைய இருதயத்தின் ஏக்கங்கள் வாய்ப்பதாக, அவருடைய இருதயத்தின் ஏக்கங்கள் வாய்ப்பதாக. தங்கள் பிள்ளைகளை குறித்து, தங்கள் பிள்ளைகளை குறித்து எதிர்பார்த்திருக்கிற எதிர்பார்ப்புகள் உம்முடைய நாமத்தில்
உம்முடைய நாமத்தில் கர்த்தாவே நிறைவேறுவதாக. தங்கள் பிள்ளைகளை குறித்து, அவருடைய எதிர்காலங்களை குறித்து கலங்கி இருக்கிற, உடைந்து இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே நன்மைகள் நடப்பதாக, நன்மைகள் உண்டாவதாக, நன்மைகள் ஆசீர்வாதமாய் வருவதாக. என் பிள்ளைக்கு எப்படி நடக்க வேண்டும், என் பிள்ளைகள் எப்படி வர வேண்டும், என் பிள்ளைகளின் சொற்களை கேட்க வேண்டும், என் பிள்ளைகள் என்னை மதிக்க வேண்டும், என் பிள்ளைகள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் பிள்ளைகளின் நன்மையிலே பங்கு பெற வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு தாய், ஒவ்வொரு தகப்பன்மாருடைய வாழ்விலையும் இந்த நாளிலே நன்மைகள் உண்டாவதாக. ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிற கர்த்தர் நமக்குண்டு. ஒரு தாய் எப்படி தேற்றுவாளோ அப்படியே எங்களை தேற்ற ஒரு கர்த்தர் உண்டு. ஓ, அந்த தாய் எங்கள் ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை வளர்த்து, எங்களை ஆட்களாக்கி, எங்களை மனிதராக்கி ஆண்டவரே கொண்டு வந்து, ஆண்டவரே இந்த நாட்களை நிறுத்திவிட, அவர்களை தள்ளிவிடாதபடி, அவர்களை அலட்சியம் பண்ணி விடாதபடி, அவர்களை தூக்கி எறிந்து விடாதபடி, அவர்களை கனம் பண்ணாமல் கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே, எந்த பிள்ளைகளும் இருக்கக்கூடாது, எந்த பிள்ளைகளும் இருக்கக்கூடாது, எந்த பிள்ளைகளும் இருக்கக்கூடாது. தாய் தகப்பன் சந்தோஷமாய் இருப்பதையே, மகிழ்ச்சியாய் இருப்பதையே, மகிழ்ச்சியாய் இருப்பதையே விரும்புகிற இருதயங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக. ஆண்டவரே, தாயின் தாய் ஆண்டவரே, முதியவர்களை கனம் பண்ண கிருபை செய்யுங்க, அந்த ஆவியை கொடுங்கப்பா, அந்த நல்ல ஆவி அவர்களுக்குள்ளே உண்டாவதாக, முதிந்தவர்களை கனம் பண்ண. ஆண்டவரே, சாலமோன் தாய் வருகிற பொழுது எழுந்து கனம் பண்ணி அவளுக்கும் ஒரு ஆசனத்தை போட்டு, ஆண்டவரே தனக்கு நேராக அமர்த்தினானே ஆண்டவரே, அப்படிப்பட்ட இருதயங்கள் எங்களுக்கு உண்டாவதாக. தாய் தகப்பனை கனம் பண்ணி அவர்களை கட்டாவே மற்றவர்கள் மத்தியிலே கனம் பண்ணப்படுகிற அளவுக்கு நாங்கள் அவர்களை நடத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வாராக, தேவன் எங்களுக்கு கிருபை செய்வாராக. ஒரு தாய் தேற்றுவது போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே தேற்றுங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் கழிகூற ஆண்டவரே, இந்த தாய்மார் தினத்திலே எந்த தாயும், எந்த தாயும் உலகத்தில் எந்த தாயும் மனக்கவலையோடு இருக்கக்கூடாது, மனக்கவலையோடு இருக்கக்கூடாது. தங்கள் பிள்ளைகளை காணாமல் ஓ தூர தேசத்தில் இருக்கிறார்களே ஆண்டவரே, தங்கள் பிள்ளைகள் எங்களை தேடுகிறார்கள் இல்லையே ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கால் பண்றாங்க இல்லையே என்று சொல்லி யாரும் கவலைப்படாதபடி இந்த நாளிலே நன்மைகள் நடப்பதாக, நன்மைகள் நடப்பதாக, நன்மைகள் உண்டாவதாக. உடைந்த தாய்மாருடைய உள்ளங்கள், உடைந்த தாய்மாருடைய உள்ளங்கள், வேதனை நிறைந்த உள்ளங்கள் இந்த நாளிலே இப்பொழுது தேட்டப்படுவதாக, ஆட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக, சுகப்படுத்தப்படுவதாக. இந்த கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த நாள் எல்லா தாய்மாருக்கும் ஒரு மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணிட்டு கர்த்தர் கிருபை செய்யுங்க, ஆண்டவர் உதவி செய்யுங்க. எல்லா பிள்ளைகளும் தங்கள் தாய்மார்களை கனம் பண்ணி நேசித்து மகிழ்ந்து கழிகூற கர்த்தர் இந்த நாளிலே கிருபை செய்வீராக. வார்த்தையினுடாய் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொஞ்சம் தட்டி விடுங்கப்பா, எழுப்பி விடுங்க ஆண்டவரை, எழுப்பி விடுங்க. காலம் செல்லுகிறது, நாட்கள் செல்லுகிறது. ஓ, எண்ணத்தை கண்டோம் கர்த்தாவே, எண்ணத்தை கண்டோம். எல்லாவற்றையும் உடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். உடைய நாமத்திலே மகிழ்ந்திருப்பார்களாக. நசரேனாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரியே ஸ்தோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரியே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா.